இதிலே நாங்கள் ஏழு சபைகளை குறித்து சொல்லப்பட்ட காரியத்திலே ரெண்டு சபையை குறித்து பார்த்துட்டோம் இல்லையா. ஒன்று எபேசு சபை. அந்த சபை என்ன? எபேசு என்றால் அன்பு. சிவன்னா சபையில பார்த்தோம் அது பாடுகள் அல்லது வெள்ளை கோலம் என்ற அர்த்தம். அப்ப அந்த சபை கிறிஸ்தவர்களாய் இருந்ததுக்காய் அவர்கள் உபத்திரப்பட்டார்கள், பாடுபட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள். எத்தனையோ காரியங்கள் நடந்தது. காரணம் 10 வருடங்கள் அவள் உபத்திரப்பட்டார்கள். ஆகவே இன்றைக்கு மூன்றாவது சபையாக பெர்கமு சபையை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலே 5 சபையை குறித்து குறையும் நிறைவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சபையை பற்றி குறைவு சொல்லப்படும். ஒன்று சிமென்னா, அடுத்தது பில்லதேபியா. ஆனால் சிமென்னா சபையிலும் கூட அவர்கள் ஐசீர்வான்களாக இருந்தும் அவர் தரித்திரராயிருந்த வேதவசனம் சொல்லுகிறார். பாச்சு பாருங்க, எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? ஐஸ்வரனா இருந்தும் அவர்கள் தரித்திரார்கள். ஏனென்றால் அதை அனுபவிக்க முடியாமல் இருந்தார்கள். காரணம் கிறிஸ்தவன் என்ற பெயரால். ஆகவே இன்றைக்கு 3வது சபையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பெர்கமு என்று சொன்னால் உண்மை, அது நட்டம் உண்மை. சரி, வெளிப்படுத்தலே பார்த்தால் 2-ஆம் 3வது அதிகாரத்திலே பார்த்தால் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வெளிப்படுத்தல் 4-7 அதிகாரத்திலே வாசித்தால் ஆட்டுக்குண்டியானவரைய 7 முத்திரைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு 12, 13, 14 வசனங்களை பார்த்தால் சாத்தானும் விலங்கினாலும் துன்பப்படும் காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 8, 9, 11 அதிகாரத்தில் பார்த்தால் இக்காலம் ஊதிய 7 தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தால் 15, 16 அதிகாரத்தில் பார்த்தால் தேவ கோப ஆக்கினை 7 கலசங்கள் என்ற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 17-19 அதிகாரம் 10வது வசனத்திலும் பார்த்தால் அங்கே பாபிலோனின் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டது. அடுத்தது கடைசியாக 7வது காரியத்திலே 19வது அதிகாரம் 11-22வது அதிகாரம் வரையும் பார்த்தால் இறுதி நியாய தீர்ப்பு, இறுதி வெற்றியையும். ஆகவே 7 என்ற காரியத்தை பார்த்தால், ஆரம்பத்திலே பார்த்தால், ஆதியாம புஸ்தகத்திலே பார்த்தால், சிருஷ்டிப்பை குறித்து பார்த்தால் அது 7 நாளிலே பூரணம். 6 நாள் எல்லாவற்றையும் உருவாக்கி, மனுஷர்களை உருவாக்கி 7 நாள் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்க. அவை 7 என்ற காரியத்தை பார்த்தால் அது என்னது? பூரணத்தை குறிக்கிறார். ஆகவேதான் சபைகளை குறித்து வெளிப்படுத்தலே யோவானுக்கு 19 வைத்து சொன்ன வெளிப்படுத்திய காரியத்திலே ஒவ்வொரு சபைகளை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். எபேசு சபை என்ன, என்ன காரியத்தில் நிறைவாக இருந்தது, என்ன காரியத்தில் குறைவாக இருந்தது. சிவன்ன சபை எப்படி இருந்தது, எப்படி பாடுபட்டார்கள், வேதனைப்பட்ட நெருக்கப்பட்டார்கள், ஆனால் ஒரு குறையும் சொல்லப்படவில்லை. ஆனால் பெருமுகு சபையிலே இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னென்று பார்க்க போகிறோம். ஆகவே இந்த யோவானை குறித்து சரித்திர புத்தகத்திலே நாங்கள் வாசித்து பார்த்தால் அதிலே சான்று பகிர்ந்த காரியம் என்னன்னு சொன்னால், அவன் இறப்பும் பின்பு குளிக்க வாக்கும் போது அவனுடைய முழங்கால் ஒட்டகத்தின் கால்களைப் போல இருந்ததா. 12 சீஷர்கள் இரத்த சாட்சியாக மறித்தார்கள். ஒரே ஒருவரா என்ன செய்தார்? இரத்த சாட்சி இல்லாமல் வயது சென்று இயற்கை மரணம் எய்தினார். என்ன சொன்னால், இவர் கொதிக்கும் எண்ணெயிலே போட்ட போது கூட எழுமி நின்று இயேசுக்கு பிரசங்கித்தார். அதனால்தான் 19 தீவுக்கு அவர் நாடு கடத்தப்பட்டார். அங்கு வைத்துதான் என்ன செய்யறார்? தேவன் அங்கே தூதர் தரிசனமாகி டேனியலுக்கு மறைபொருளாய் முத்திரை போடப்பட்ட காரியம் இன்றைக்கு எங்களுக்கும் உலகத்தில் உள்ள அநேகருக்கும் வெளிப்படுத்தலாய் இந்த காரியம் செய்து நடத்தப்பட்டிருக்கு. ஆகவே சபை எப்படி ஆயத்தமுள்ளதா இருக்க வேண்டும்? இப்பெருக்கமும் சமைக்கப்பட்டதான் சொல்லன்று இல்லை, இன்றைக்கு இருக்கிற சபைக்கும் இந்த காரியத்திலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆகவே பெருக்கமும் சபையை குறித்து வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் மூன்றாவது.
இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் எழுதியிருக்கவர்களை கை கொள்ளுவனும் பாக்கியவான்கள். காலம் சவியமாயிருக்கிறது.
இப்ப சொல்லிக்கா யோவான் அந்த நாள்லயும் சொல்ற காலம் சவியமா இருக்கிறது. அப்ப இன்றைக்கு எப்படி இருக்கு? நான் அதை குறித்து சிந்திக்கிறதே இல்லை இல்லையா. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதை எழுதியிருக்கிற கை கொள்ளுகிறவன், வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். காலம் சுவாமிவாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த பெருமுக சபையை குறித்த காரியத்திலே அவர் சொன்ன நிறைவையும் குறைவையும் குறித்து பார்த்து என்ன காரியத்திலே அவர் குறைவை சொன்னார், ஆகவே அந்த காரியம் என்னிடத்தில் உண்டாகும் என்று பார்த்து நாங்கள் கடன் செல்ல போறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் 12-17 வரை நாங்கள் வாசிக்க கேட்போம்.
பெருகமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்க இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடியொன்றிருக்க இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆயினும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களும் படைத்தவைகளை புசிப்பதும் வேசித்தனங்களுக்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கலோய் மஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறனால் உன்னிடத்தில் உண்டு. அதைத்தான் நான் வெறுக்கிறேன். நீ மனந்திரும்பாவிட்டால் நீ மறந்திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவளோடு யுத்தம் பண்ணிவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறதாவது, காதுள்ளவன் கேட்க கடவான். ஏன் கொள்ளுறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கோளையும்
குறிக்கல்லையும்
அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனும் அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது.
இந்த சபையில் உள்ள குறைகளையும் நிறையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சரி, பெருகமு சபை உண்மை என்று நான் சொன்னேன். சரி, பெருகமு என்றால் அது மிக முக்கியமான பட்டணமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே பார்த்தால் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த 13 வசனத்திலே உன் கிரியைகளையும் சாத்தானுடைய என்னது சிங்காசனம். அப்ப நாங்கள் யோசிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அந்த பட்டணம் தேவதைக்கு விக்கிரத்துக்கு அந்த காரியத்தை செய்து அதை மலை மேலே வைத்து கீழே தான் இருந்தார்கள். அப்படிதான் வசனம் சொல்லுது பாருங்கள், சிங்காசனத்தில் இடத்தில் நீ குடியிருக்கிறதை நீ நாமத்தையும் பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ளே. அப்ப அதிலே பார்த்தால் அந்த நகரம் என்ன சொன்னால் மலையுள்ள பட்டணம். அதிலே அந்த மலையிலே என்ன செய்யிருக்கிறது? ஒரு தேவதையை வைத்து அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கார்கள். அதுதான் பெருமகு என்ற இடம். அந்த இடத்திலே என்ன செய்கிறது? பலிபீடத்தை பார்க்கும் போது எல்லாருக்கும் அது சாத்தானுடைய சிங்காசனம் போல் காட்சி அளிக்கிறது. பாருங்க, அப்படி இருக்கிற இடத்துல அதான் அந்த வெளிப்படுத்த 2 பயம் உள்ளது. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் நீ இருக்கிறாய் வெறும் சபை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார், அதை உண்மையை தேடுகிறார். உண்மை உள்ளவன் யார் என்று அவர் தேடுகிறார். ஆகவே இந்த சாத்தானை குறித்து பார்த்தால், அவன் ஆரம்பத்தில் இருந்தே என்ன செய்ய வேண்டும், ஆள வேண்டும், அரசாட்சி செய்ய வேண்டும், தன்னை வணங்க வேண்டும் என்று இவன் குறியாயிருந்தான். அவன் விழுந்தது காரணமே மீட்டுமை கொண்டான். இனத்தில் சிந்தித்த உடனே அவன் மேலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அதான் ஆதாவளையும் வஞ்சித்தான். சாத்தான் அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன் கேரும் என்று சிருஷ்டிக்கப்பட்டு தள்ளப்பட்டவன் என்று ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 14:12-14 எசேக்கியேல் 28:13-14 வசனத்திலே பார்த்தால் அவனை குறித்து அவன் சொல்லப்பட்டது. ஆகவே இந்த ஆதியாமன் தொடக்கம் ஆரம்பித்த அவன் வெளிப்படுத்தல் வரையும் அவன் இந்த காரியத்திலே திரும்ப 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 என்ன செய்கிறான், முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். ஏனென்று சொன்னால், ஒரு காரியத்தை குறித்து அந்த சாத்தானை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 2:4 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் பவுல் இந்த காரியத்தை குறித்து எழுதுகிறார். பழைய பாட்டை நன்கு கற்று அறிந்தவர். 2:4 284
அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும்.
அவனை குறித்து என்ன சொல்லுகிறது முதலாவது, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும்
எதுவோ
ஆராதிக்கப்படுவது
எதுவோ அவைகள் எல்லாவற்றையும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும்.
தன்னை உயர்த்துகிறவனாய் பிசாசை குறித்து சொல்லப்படும், உயர்த்துகிறவனாய் இருக்கிறான்.
தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து
வந்து உட்கார போகிறான்.
தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான்.
பிசாசை குறித்து அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கேயர் பட்டத்துக்கு எழுதும் போது விவரமாக அங்கே காரியங்களை சொல்லப்பட்டது. அப்ப இந்த சாத்தானுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், தன்னை ஆள் தான் அரசாட்சி செய்ய வேண்டும், தான் ஆள வேண்டும், தன்னை ஆராதிக்க வேண்டும். இதுதான் அவனுடைய நோக்கமாயிருந்தது. என்னன்னு சொன்னால், இன்னுமாய் வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை குறித்து பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 14:15 வாசி கடைசி நாட்களிலே அந்த பிசாசவன் என்ன செய்ய போறான் காரியத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கு.
மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி.
பூமியின் குடிகளை மோசம் போக்குறதா அவனுடைய வேலை.
பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த விருத்த மிருகத்துக்கு ஒரு பொருள் ஒரு சொருபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு.
அதையும் பாருங்க, அடுத்தையும் பாருங்க.
மேலும் அம்மிருகத்தின் சொருபங்கள் பேசத்தக்கதாயும் மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவையும் கொலை செய்யத்தக்கவாவும் மிருகத்தின் சொருபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது.
பாருங்க, இந்த பிசாசை குறித்து என்ன காரியம் சொல்லப்பட்டது. அவன் என்ன செய்ய வேண்டும், சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்தான். இதைத்தான் செய்ய போறான். அவன் வெளிப்படுத்தலையும் செய்ய போறான். ஆதிகாமத்தில் தொடங்கினவன் தேவாலயம் ஆதாயம் வஞ்சித்தவன் தொடர்ந்து காரியங்களை செய்து 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 கொண்டு என்ன செய்கிறான். அவனுடைய நோக்கமே என்னது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கூட விட்டான. அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ சிருஷ்டிகர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அவரை ஆராதிக்கிறது இவனை உருவாக்கின. இவன் மேட்டுமே கொண்டு விழுந்து போனான். ஆண்டவர் வருகிறார், 40 நாள் உபவாசம் இருந்து வருகிறார். வரும்போது சோதிக்கிறான். சோதிக்கும் போது என்ன செய்யறான், கல்லுகள் அப்பமாக்கும் என்று சொல்லுகிறான். மேலிருந்து புதியும் என்று சொல்லுகிறான். பிறகு சொல்ற எல்லாத்தையும் உப்பருகில போய் கொண்டு நிறுத்தி அதுல நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இயேசுவ பிசாசு கொண்டு போயிருக்கான் உப்பரி. சிந்திச்சிருக்கீங்களா ஒரு நாளாவது? பிசாசு இயேசுவ உப்பரியின் மேல கொண்டு போயிருக்கான். கொண்டு போய் வைத்து இவ்வளத்தையும் பாரு, நீர் என்னை பணிந்து கொண்டா இவ்வளத்தையும் உங்களுக்கு தருவேன். உருவாக்கினவரை போட்டு இப்படி செய்யான்னு சொன்னா என்ன உங்களை செய்யறதே எத்தனை நிமிஷம் ஆகணும்? செய்ய முடியுமா? செய்ய இல்லாத அவனால் இயேசு அது உருவாக்கின தேவனையே சொல்ற, என்ன பணிந்து கொண்டா இவ்வளத்தையும் தருவேன். அப்ப அவனோட நோக்கம் என்ன? பிசாசின் நோக்கம் என்ன? அப்ப பெரும சபையை பற்றி ஆண்டவர் சொல்ற காரியத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். மலை உச்சியிலே தேவதையை வெற்று அவர்கள் ஆராதிக்கிறார்கள். பார்த்தா சிங்காசனம் போல இருக்கிறது, சாத்தானுடைய சிங்காசனமா இருக்கிறது. அப்படியான இடத்திலே என்ன செய்கிறது என்று சொன்னால், அங்கேயும் எனக்கு உண்மை உள்ளவர்கள் பெர்கம சபையிலே இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னன்னு சொன்னால் 15 வசனத்திலே கடைசி பதிய வாசிங்க, 2 அதிகாரம் 13 வசனம் பிற்பகுதிய வாசம். சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்தில் வாசிங்க,
ஆவியானவர் அத ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுறது காதுள்ளவங்க
இல்ல 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 2:13 வெளிப்படுத்தல் 2:13 நீங்க 17 வாசிக்கிறீங்க 13
சாத்தானுடைய சிங்காசனம் இருக்க இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பஞ்சிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்க இடத்தில் உங்களுக்கு எனக்கு உண்மை உள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன்.
பாருங்கள், அந்திப்பா என்பவன் உண்மையுள்ள கிறிஸ்தவனாய் வாழ்ந்து அந்த அப்படியான ஒரு பிசாசன் சிங்காசனம் உள்ள இடத்திலே பெர்கம சபையிலே அந்திப்பா என்பவன் உண்மையுள்ளவனாய் இருந்திருக்கிறான். தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் இருந்திருக்கிறான். அப்படி இருக்கும் போதுதான் அவனை என்ன செய்தார்கள்? கொலை செய்து விட்டார்கள். அப்ப கொலை செய்ததனால் என்ன செய்து நடந்தது? மற்றவர்கள் அதை குறித்து என்ன செய்யவில்லை, என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதறியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப பெர்கமு சபையிலே தேவனுக்கு ஏற்ற ஜனம், தேவனுக்கு உண்மையுள்ள சனம் அங்கு இருக்கிறதை தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அந்திப்பான் கொலை செய்யப்பட்டு விட்டான். இயேசுவ கொலை செய்தான்னு சொன்னே சீசர் போய் ஒளிஞ்சிட்டாங்க. ஆனா அந்த பெர்கமு சபையில பார்த்தால் அந்திப்பா கொலை செய்தப்பட்ட போது அங்கு என்ன நடக்கிறது? அது குறித்து இன்னும் விசுவாசத்திலே மறுதியாமல் இன்னும் தேவனுக்கு உறுதியாக நின்றார்கள். நாங்க என்ன செய்யறோம்? சிறிய ஒரு பிரச்சனை, சிறிய ஒரு கஷ்டம், சிறிய உபத்திரம், சிறிய வேதனை வந்ததோ டம் எங்கட விசுவாசம் எங்க போயிடும்? பூச்சியத்துக்கு போயிடுச்சு, கீழே போயிடுச்சு. அந்த விசுவாசத்தில் மறியதலியாமல் அவர்கள் நின்றார். அப்ப தேவன் சொல்ற காரியம், பெர்கம சபையிலே உண்மையுள்ளவர்கள் அங்கே இருந்திருக்கார்கள். அந்திப்பா இருந்திருக்கா, அவனை கொலை செய்த பின்னும் அவர்கள் விசுவாசத்தை மறுதறியாம எனக்கு உண்மையுள்ளவர்களாய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். சரி, அந்த சபையில் உள்ள நிறைவு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லியும் ஆனால் பெர்கம சபையிலே சில குறைவுகள் உள்ளதை நாங்கள் பார்க்க முடியும். அப்ப 14-15 வசனத்தை வாசிக்க திருப்பி நாங்கள் கேட்போம். ஆகிலும்
ஆகிலும் சில காரியங்களை
ஆகிலும் என்று வந்தா என்ன? பட், இங்கிலீஷ்ல பட். ஆகிலும் என்று வந்தா இந்த வசனத்தை நான் பழைய பாடின ஒரு காரியத்தில் சொல்ல பார்ப்போம். ஆகிலும் சரி சொல்ல வாசி.
ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
குறை உண்டு.
விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளேயமுடைய போதகத்தை கை கொள்ளுறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கலாத மஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுறோடும் உன்னிடத்தில் உண்டு, அதை தான் நான் வெறுக்கிறேன்.
அதை நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் பெர்முக சபையிலே உண்மை உள்ளவர்களையும் பார்க்கிறார். அதே நேரத்திலே பெர்கம சபையிலே காணப்படுறதான காரியம் என்னவென்றால், விக்கிரங்களுக்கு படைத்தவளை புசிக்கிறதுக்கும் உயர்ச்சித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலியாமுடைய போதத்தை கை கொள்கிறோம் உன்னிடத்தில் உண்டு. பீலியாம் என்ற போதகம் குறைவு. சரி, பெர்கம சபையிலே பார்த்தால் ஆபத்து உபத்திரவம் தாங்க முடிந்தது. அந்திப்பா கொல்லப்பட்டான், உண்மையுள்ள சாட்சி கொல்லப்பட்டான், விசுவாசத்துக்கு உறுதியா இருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? பிசாசின் செயல்பாட்டை இதிலே நாங்கள் பார்த்தால், பிசாசு என்ன செய்கிறான் சொன்னால், சபைக்குள்ளே நுழைந்து விட்டான். பெர்கம சபையில இருந்து பார்த்தால் பிசாசு சபைக்குள்ளே எப்படியோ நுழைந்து விட்டான். நுழைந்தது மாத்திரம் இல்ல, அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே பார்த்தால், 2 அதிகாரத்தை பார்த்தால், பரிசுத்த ஆவியன வந்து இறங்கின போது அங்கே பார்த்தால் அவரை மறுதளித்த பேதுரு ஒளிமி நின்று, 11 பேரோடு ஒளிமி நின்று, தேவனுடைய நாமத்துக்கு நாங்கள் சாட்சிகள் என்று பகிரங்கமாய் பிரசங்கன 3000 பேர், 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார். பிறகு பேதுருவன் யோவானையும் கூப்பிட்டு மழையில் படித்து, இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் பேசக்கூடாது சொன்னார்கள். அவன் வெளியில வந்து நின்று இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்கிறார். இந்தியாவிலே ஒரு அரசாங்க அதிபராயிருந்த இந்திரா கார்மாரி இன்றி, அதுக்கு முதல் காலத்தில் இருந்த ராஜாதி ராஜாஜி அவருடைய பெயர். அவர் இருந்த காலத்திலே ஒரிசாவிலே கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை இன்றைக்கும் நடக்குது. ஒரிசாவிலே பிரச்சனை நடக்கும் போது, அப்ப இப்படி இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்கு, இந்த கிறிஸ்தவளை நாங்கள் இல்லாமல் கொண்டும் ஒழிக்கணும் என்று மற்ற மதத்தினர் வந்து இவருக்கு முறையிட்ட போது அவர் சொன்னார், கிறிஸ்தவர்களை அவர்கள் ஒரு மூட்டைப்பூச்சி, மூட்டைப்பூச்சியை நசுக்குனா அது என்ன செய்யுமாண்டா, அந்த ரத்தம் பறக்கிற இடம் எல்லாம் அப்படியே பொறிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சம் பொறிச்சிடும், பெருகும். அவர்கள் மூட்டைப்பூச்சி, அவளை ஒன்றும் செய்யாதீர்கள், அப்படியே விட்டு விடுங்கள் என்று அவர் சொன்னார். ஆனா இங்கே என்ன, பெருமுக சபையில் அந்திப்பா கொல்லப்படுறான். ஆகவே சரி, இப்படி சபை 5000 3000 என்று ரசிக்கப்படுறார்கள், சீசகத்தை பெருகிட்டு அநேக காரியங்கள் நடக்கிறது. இப்படியே நடக்கும்போது அப்போ சொல்ற 5 அதிகாரத்தில் விரைக்க என்ன நடந்தது, என்ன நடந்தது? ஏன் சொல்றேன் இந்த காரியத்தை குறித்தால், ஆரம்ப சபையில் இந்த காரியத்தை குறித்து நான் பார்க்கிறேன். ஆரம்பத்தில் சபை உருவாக்கப்பட்ட காலத்திலே அங்கே என்ன நடந்தது, பிசாசு சபைக்குள்ள வந்து பூந்து விட்டான். அதே போலதான் இந்த பெர்முக சபையிலும் பிசாசு வந்து உள்ளுக்கு பூந்து விட்டான். பூந்த போதுதான் இங்க என்ன நடக்குது, அங்க அனனிய சபிரர் வருகிறார். அவருடைய சொத்தை கொண்டு விக்கி வெச்சு வெக்கி சொல்லி 6வது கேட்டார்களா? இல்லை, அவர்களால் மனம் வந்து செய்தார்கள். ஆனால் அதில் ஒரு பங்கை ஒழித்து வைத்தார்கள். அனனியா வந்தார், பிசாசு உன் நிதியத்தை நிரப்புற என்ன பேதுரு சொல்றான். அந்த இடத்துல சரி, சப்ரால் வர்றா, அதே காரியம் நடந்து. அன்றைய சபை போல இன்றைக்கு நடக்குமானா? சபையில் ஒருவர் இருக்க மாட்டார் இல்லையா? ஜோஜி பார், அந்த ஆதி சபைக்கிளையும் 3000 5000 பேர் ரசிக்கப்பட்டு சீசர்கள் பெருகின காலத்திலும் இந்த காரியம் நடந்திருக்கு. பிசாசு வந்து அன்னினியா வஞ்சித்த, சப்ராலை வஞ்சித்த. கடைசியில் வஞ்சித்த பகுதி அனுபவிச்சாங்களா? பிறகு பார்த்தா அப்போஸ்தலர் 6 அதிகாரத்தில் பார்த்தால் அங்கு சபையில் ஒரு காரியம் உண்டு, உணவிலே சச்சரவு, உணவிலே சச்சரவு. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க, அதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க என்னன்னு.
அந்நாட்களில் சீசர்கள் பெருகின போது கிரேக்க மாணவர்கள் தங்கள் விசுவாச தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பன்னீர்வரும் சீசர்கள் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்து தகுதி அல்ல, ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி
பெற்று பார்த்தால், 2 வசனத்திலே பார்த்தால் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்து நமக்கு தாங்க பந்தி விசாரிப்பில பிரச்சனை வந்துச்சு. அவருக்கு சொல்ற நாங்க வேதத்தை போசிக்கும் இதுல இருக்கிறோம், அதுக்கு பரிசுத்தாவின் நிறைந்த ஞானம் நிறைந்த சன்சாட்சி பெற்றிருந்த 7 பேரை நீங்க உங்களுக்கு தெரிவு செய்யுங்கள் என்று சொன்ன போது சபையர் எல்லாரும் இதுக்கு ஓமண்டுசார்கள். அங்கே யார் தெரிவு செய்யப்பட்டார்கள்? 7 பேரில் 2 பேர் யாரு சொல்லுங்க பாப்போம். ஒன்று பிலிப்பு, அடுத்தது வசந்தும் பிலிப்பும், மற்ற கணபேர் 7 பேர் தெரிவு செய்ய, செய்வானும் பிலிப்பு தெரிவு செய்யப்பட்டார். அப்ப அந்த காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார். சரி, இப்படியா நடந்தது? அங்க சாப்பாடு பிரச்சனை வந்தது. இந்த ஒரு ஜான் வயிறு இல்லாவிட்டால் ஏது கலாட்டா, இது பிரச்சனை. சொல்லுங்க, ஒரு சான் வயிற்றுக்கு தான் இந்த உலகத்தில் இல்ல பிரச்சனை. ஆகவே அந்த பந்தி விசாரிப்பு காரண செய்வானையும் பிலிப்பையும் தான் ஆண்டவர் அநேக காரியங்களுக்கு பயன்படுத்தியதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். சரி, அங்கு அப்போஸ்தலர் 6 ஏழாம் வசனத்திலே பார்த்தால் அங்கு பெருகிற்று, சீசர்கள் தொகை பெருகிற்று, எல்லாரும் பெருகிற்று. இப்படியான காரியங்கள் பெருகினபடியால் அங்கு என்ன நடந்தது? சாத்தான் பழைய ஆயத்தையே பயன்படுத்த தொடங்கினான். யாருக்கு? ஏவாளுக்கு சொன்ன அதே ஆயுதத்தை இயேசு கிறிஸ்துவிலும் பயன்படுத்தினான். அதிலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். ஆனா அதே ஆயுதத்தை இந்த பெர்முகு சபையிலும் அவன் கொண்டு வர்றான். உள்ளுக்கு பூந்து சில காரியங்களை அவன் செய்கிறது குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவனை குறித்து வேதத்திலே பார்த்தால் அவன் பொய்யன், பொய்க்கு பிதா என்று சொல்லப்படும். சரி, இந்த பிசாசானவன் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த வெளிப்படுத்தல் பெர்குமு சபையிலே சொல்ற காரியங்களை என்னன்னு சொன்னால், அவன் என்ன செய்கிறான்? 2:14 பார்த்தா பீலியாமின் போதனை, விக்கிராதனைக்கு இதன்றது, வேசனத்துக்கு இதன்றது. அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்கிறான்? பீலியாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர் உன்னிடத்திலே என்று நாங்கள் ஒன்று மூன்றுல என்ன வாசித்தோம்? வேத வசனத்தை கை கொள்ளுகிறோம் பாக்கியவா. அப்ப இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பீலியாமின் போதகத்தை கை கொள்கிற பெர்குமு சபையில் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பீலியாமை குறித்து 3 காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பொத்தம் 2:14 போதகம். சரி, யூதாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யூதா புஸ்தகம் அடுத்த பக்கத்தை அடுத்து ஒரு வட்டம் திருப்பீங்கன்னா வரும். யூதா புஸ்தகத்திலே 11 வசனத்தை பார்த்து பாருங்கள், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு?
இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கேரா எதிர்த்து போன பாவத்துக்கு உள்ளாகி கெட்டு போனார்கள்.
சரி, இதுல என்னது? பிலேயாமின் வஞ்சகம். அப்படிதானே இருக்கு உங்களோட பைபிள்? அப்படியா இருக்கு? நான் வச்சுக்கிற பைபிள் அப்படியா இருக்கு? நீங்க வச்சுக்கிற பைபிள் அப்படியா இருக்கு? முதலாவது நாங்க பார்த்த 2:14 பீலியாமின் போதகம், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அடுத்தது யூதா எழுதும் போது அதை எழுதுகிறார், பீலியாவின் என்ன கூலிக்காக செய்த வஞ்சகத்தில். அப்ப அவருடைய போதகம் ஒன்று, அடுத்தது வஞ்சகம். இன்னுமாய் பேதுரு இதை குறித்து என்ன எழுதுகிறார், 2 பேதுரு 2:15. 2 பேதுரு 2:15.
செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்த பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி.
சரி, இது என்னது? முதலாவது பார்த்தோம் பீலியாமின் போதகம், இரண்டாவது பீலியாமின் வஞ்சகம், மூன்றாவது பீலியாமின் வழி. அப்ப பீலியாமின் போதகத்திலே நாம் நடக்கக்கூடாது, பீலியாமின் வஞ்சகத்திலே நாங்கள் விழுந்து போகக்கூடாது, அவனுடைய வழியிலே நாம் நடக்க கூடாது. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாய் இந்த காரியத்திலே வஞ்சிக்கப்பட்ட காரியத்தை குறித்து பார்த்தால், 23 பார்த்தால், 23, 24, 25 பார்த்தால் பீலியாமை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பீலியாமை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், அவனை அவன் வந்து இந்த ஜனங்களை சபிக்க சொல்லி பாலாக் விரும்புகிறான். ஒரு கூட்ட ஜனம் வந்திருக்கிறது, திரளாயிருக்கிறது, இதை சபிக்க வேண்டும் என்று கூப்பிடுறான். ஆனால் அவன் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன் சொல்லி அவன் ஆசீர்வதிச்சு போடுறான். ஆனா கடைசியிலே அவன் பாலாக்கை சந்தித்த போது ஒரு காரியத்தை, எப்படி வஞ்சகமாய் சூதான ஒரு போதகத்தை, ஒரு வழியை அவன் அவனுக்கு கொடுத்து விட்டு போய்விட்டான். அவளை சபிக்க முடியாது, இஸ்ரவேல் மக்களை சபிக்க முடியாது, தேவ சபையில் உள்ள மக்களை சபிக்க முடியாது. ஆகவே தேவனே இந்த காரியத்தை கோபப்பட்டு செய்ய வேண்டும் என்று பாலாக்கு தந்திரமான உபதேசத்தை உபதேசித்து இந்த காரியத்தை அவன் செய்கிறதனால் என்ன நடந்தது? சபையிலே, வெறுமுக சபையிலே இது உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், 15 அப்படியே நிக்குலாய் மாஸ்டருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவன் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் ஒருக்கிறேன். அது என்ன நிக்குலாய் மாஸ்டர் போதகம் பாருங்கள், எபேசு சபையில குறித்து பாருங்கள், 6 நான் வெறுக்கிற நிக்குலாய் மாஸ்டரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், அது உன்னிடத்தில் உண்டு. எபேசு சபையை குறித்து அவர் நன்றா சொல்லுகிறார். இங்கே பார்த்தால் நிக்குலாய் மாஸ்டருடைய போதகத்தை நீ என்ன செய்யறா, கை கொடுக்கிற, அதை நான் வெறுக்கிறேன், அப்படியானவர்கள் உண்டத்தில் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். நிக்கோலமஸ்தருடைய என்ன ஆசாரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேறுபாடு, பிரிவு, மனிதன் மாமிச இச்சையின்படி நடப்பதற்கு வெட்கப்பட வேண்டியதில்லை, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழலாம். இன்றைக்கு இருக்கிற கற்றொழிக்கு சபையில் நடக்கிற காரியத்தை குறித்தான் நிக்கோலமஸ்தர் குறித்து சொல்லப்பட்டது. அவர் சொல்லுகிறார் 16 நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தான், வாயின் பட்டயத்தான். முதலாவது 12 பாருங்கள், சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அதே ஆண்டவர் என் வாயின் பட்டயத்தால் அவரோடு யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவரோடு யுத்தம் பண்ண இல்லமா? பெருக்கம சமையிலே உண்மை உள்ளவர் இருந்தார்கள், விசுவாசத்திலே உறுதி உள்ளவர் இருந்தார்கள். ஆனால் என்ன, பீலியாமின் போதகம், பீலியாமின் வஞ்சகம், பீலியாமின் வழி அங்கே இருந்தது. நிக்கோலமஸ்தருடைய காரியங்களை கை கொள்றவர் அங்கே இருந்தார்கள். அதை நான் வெறுக்கிறேன், நீ மனம் திரும்பு. 5 ஆண்டவத்தில் நீ மனம் திரும்பு. அதே நேரத்திலே ஆண்டவர் 17 சொல்ற காரியம், ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காது உள்ளவன் கேட்க கேட்டவன். எல்லாரும் காது இருக்கா? காது இருக்கா? கேக்குதா? சரி வாசிங்க.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதாவது, காதுள்ளவன் கேட்க கிறவான், ஜெயங்கொள்ளுறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாக புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது.
சரி, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மனம் திரும்பி இந்த காரியத்தில் எது விக்கிரங்களை படைத்து புசிக்கிறதுக்கும் வேசித்தனத்துக்கும் பீலியாமின் போதகம், பீலியாமின் வஞ்சகம், பீலியாமின் வழியை விட்டு விலகி நாம் அதில் ஜெயம் கொள்ளுறவர்களுக்கு என்ன செய்வார்? மறைவான மன்னாவை தேவன் கொடுப்பார். அது மாத்திரம் இல்ல, வெண் குறிக்கல்லையும் புதிய நாமத்தையும் அவர் கொடுப்பார். ஏன்னு சொன்னால் அவர் நாமம் என்ன சொல்ல, ஆபிரகாம், ஆபிரகாம் சாராய் என்றதை ஆபிரகாம் சாராள் என்று அவர் மாற்றினார். அதுக்கு பிறகு ஆசீர்வாதம், யாக்கோபை எத்தனை இஸ்ரவேல் என்று மாற்றினார். அப்படி ஒரு நாமத்தை, புதிய நாமத்தை வைத்திருக்கிறார். அந்த நாமத்தை அவர் கொடுப்பார். சீமோன் என்றவனை பேதுரு என்று அவர் அழைத்தார். ஆகவே நம் தேவன் புதிய நாமத்தை கொடுக்கிற தேவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, பிசாசு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் இந்த காரியத்தை அவர் செய்வார். ஆகவே இந்த பீலியாமின் காரியத்தை குறித்து கொஞ்சம் பார்த்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பாருங்கள், அவர் இன்றைக்கு அநேக ஊழியர்கள், அநேகர் விழுகிறதுக்கு காரணம் ரெண்டு. ஒன்று கனம், அடுத்தது பொருளாம். பீலியாமை குறித்து பார்த்தாலும் இதுதான். பீலியாம 23-24 அதிகாரத்தில் உன்னை மிகவும் பல சொல்றான், அரசு சொல்றான், உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன். 26 அவனுக்கு பொருள் ஆசை இருந்தது. வீடு நிறைய வெள்ளி பொண்ணை கொடுத்தாலும் நான் கத்த சொன்னை தவிர வேறொன்னு செய்ய மாட்டேன். அப்புறம் என்னத்துக்கு திருப்பி போன கழுதையில் நிக்கிறான் பாட்டு? கழுத கண்டது இவனுக்கு ஆணையில் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது. பெரிய இஸ்ரவேல் மக்களை குறித்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இரண்டு பலவீனங்களை கொண்ட ஊழியர்களாலோ விசுவாசிகளாலோ விழுந்து போக வாய்ப்பு உண்டு. இவருடைய மனதில் அடிமட்டத்தில், கீழ்மட்டத்தில் இந்த கனம் அல்லது பொருளாக இருக்கிறதோ அதை சாத்தான் அறிந்து கொண்டு பயன்படுத்த முயற்சிப்பான். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னால் நம் பலத்தை தொடுகிறார். யாக்கோபு ஆண்டவரிடத்தில் போய் விடியும் வரையும் போராடி ஜெபிக்கிறான். ஜெபிச்சு முடிஞ்சேன்னு என்ன செய்யறான்? காலை நொண்டி நொண்டி வாரான். ஆண்டவர் நம் பலத்தை தொடுகிறார். எங்களை பலவீனத்தில் அவர் பலம் தருவார். ஆனா பிசா செய்தவீன எங்களை பலவீனத்தில் தாக்குவோம். இன்னும் பிழை நினைப்போம், இன்னும் பிழை நினைப்போம், இன்னும் செய். இன்னும் அதிகமாய் பலவீனமாக்குவான். அவன் ஜாக்கிரதையா விழிப்பான் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அந்த பீலியாம், நான் இவர்களை சபிக்க முடியாது என்ன சொன்னால், இவன் ஆட் சொன்னால் ஒருவனை குறித்து சொல்லப்பது குறி சொல்லுகிறான், அஞ்ஞானம் பார்க்கிறோம், குறி சொல்லுகிறவன் சொல்லப்பட்டது. அப்ப ஆண்டவர் சொல்லிருக்கிறான், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, ஒன்றுமே வாய்க்காது. ஆனா இவனுக்கு என்ன செய்யற, அவர்களை சபிக்கவே முடியாது. ஆகவேதான் தங்களை தாங்களே கெடுத்து கொண்டால் தேவனே அவர்களை அழிப்பார் என்று ஒரு வஞ்சகம். பீலியாமின் போதகனை, பீலியாமின் வழியை அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியிலே தனது இளம் பெண்களை அங்கே அனுப்பினான். தங்களை தாங்களே கெடுத்துக்கொண்டான். தேவனுக்கு கோபம் உண்டு என்று அதில் சொல்லப்பட்டது. தேவனுக்கு கோபம் உண்டு. அதான் அவன் சொல்கிறான், தேவனே அவர்களை அழிப்பார், என்று சூதகமான அல்ல வஞ்சகமான ஒன்று செய் பாலாக் உனது அழகான பெண்களை அனுப்பு. இதுதான் பீலியாமின் போதனை. ஆகவே இதே காரியத்தை எண்ணாமத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை பெர்கமு சபையிலே ஆண்டவர் சொல்றதுக்கு என்ன காரணம்? பெர்கமு சபையிலே இந்த காரியம் இருப்பதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அவர்களை குறித்து பார்த்தால் அவன் மலை உச்சியில் இருந்து அவர்களை பார்க்கிறான். பார்க்கும்போது அந்த ஜனங்கள் எப்படியார்கள்? தனித்து வாசம் பண்ணுகிற மக்களாயிருக்கிறார்கள். தேவன் வெறுக்கிற ஜாதிகளோடு கலவாமல் இருக்கிறார்கள். அப்ப நாம் யாரு? கிறிஸ்தவர்கள். அப்ப நாம் தேவன் வெறுக்கிற ஜாதிகளோடு கலவாமல் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொன்னார் 3000 இஸ்ரவேல் எல்லாம் கலந்து போக பண்ணதனால் அவர்கள் 10 தலைமுறைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கார் லோத்துக்கு பிறந்த இருப்பில்லை. இன்னுமாய் மிகா புஸ்தகம் 7:14 பாருங்கள். அங்கு ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தனித்து இவர்கள் வாசம் பண்ணுகிற மக்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி தனிய பீலியாமை மட்டும் சொல்லாமல் பீலியாம் சொன்னதை காரியத்தை குறித்து பார்க்காமல் மீகாவிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றார்கள்? மீகா புஸ்தகம் 7:14 1080 பழைய ஏற்பாடு. அங்கே புது பைபிள் தான் கொஞ்சம்
கஷ்டப்படுறேன். கர்மேலின் நடுவிலே தனித்து வனம் வாசமா இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்து போலவே அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மேய்வார்களாக.
பாருங்க இதுல பொருள் கர்மேலின் நடுவிலே தனித்து வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான ஜனம். அப்ப இந்த ஜனத்தை கொடுத்து என்னது கண்மேல் மேல் தனித்து வாசமா இருக்கிற ஜனம். இங்க பீலாக்கும் பார்க்கலாம் மலையில இருந்து தனித்து இருக்கிற மக்கள் ஜனம், தேவன் வெறுக்கிற மக்களோடு சேராத ஜனம் என்று பார்க்கிறோம். சரி, எஸ்தர் புத்தகத்திலே ஆமான் தெரியும், ஆமானை குறித்து அந்த ஆமான் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். இந்த மக்களை குறித்து எஸ்தர் புத்தகம் 3:8
அப்பொழுது ஆமான் அகான் வேறு ராஜாவை நோக்கி உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளுள்ள ஜனங்களுக்குள்ள ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமாயிருக்கிறது.
ஜனங்களுக்கும் என்னவாயிருக்கிறது? 127 நாடுகளிலே வாழுகிற ஜூத மக்கள் என்ன செய்கிறார்? ஒரு அவருடைய கலாச்சாரங்கள் அவருடைய நடைகள் எல்லா காரியங்களும் ஒரு விகப்பமாயிருக்கிறது, வித்தியாசமாயிருக்கிறது. அதனால தான் அந்த ஜூதரை அவன் அழிக்க முற்பட்டான். அது முடியாது. ஆகவே இன்றைக்கு என்ன செய்யறோம்? கலாச்சாரம் எல்லாவற்றிலும் வித்தியாசம், சபை என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் 3 காரியத்திலையும் பார்த்தால் அவர்கள் சொல்றார்கள். எஸ்தரிலே பார்த்தால், மீகாவிலே பார்த்தால், பீலியாமிலே பார்த்தால், எண்ணாமத்திலே பார்த்தால், 3 அவர் விகப்பமானவர்கள், ஒரு வித்தியாசமான மக்கள், தனித்து வாசம் பண்ணுகிற மக்களாயிருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த மக்களை குறித்து ஒரு வித்தியாசமான மக்களாயிருக்கிறார்கள். அதே போல சபை என்ற மக்கள் தான் சபை. அப்ப மக்கள் எல்லாரும் கூடுகிற சபையில என்னவா இருக்கணும்? அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் அப்படி சொல்லி அவன் போதித்த காரியங்களும் கூட அந்த பெரும்பங்கு சபையிலே பிசாசு நுழைந்து இந்த காரியத்தை செய்கிறது குறித்து பார்க்கிறோம். எங்கள் கலாச்சாரத்திலே இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நாங்கள் சரிக்கக்கூடாது. ரோமர் 12:12 சொல்லப்படுகிறது. 1:2 இந்த ஒத்த வேஷம் தரிக்கிறார். இந்த பூமிக்குரிய உலகத்துக்குரிய ஒத்த வேஷங்களை நாம் தரித்துக் கொள்ளக் கூடாது என்று வேதம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. ஏனென்றால் என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய பேச்சு, எல்லா காரியங்களும் வித்தியாசம் இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால் உலகத்தார் செய்கிறார்கள் என்று நாமும் செய்யக்கூடாது. சிலர் பூசி மெழுகிறார்கள். வேதம் 3 விதமாய் சொல்லுகிறது. என்னது கூடாது, இதை செய்யாதே, இதை விட்டு விலகு, ஓடு, அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். கலாச்சாரத்தின் வேற எங்கிருந்து வந்தது? மதத்தின் அடிப்படையில் தான் வந்தது. நீங்க பாருங்க, எந்த கலாச்சாரத்தை எடுத்து பாருங்க, மதத்தின் அடிப்படையில் தான் வந்திருக்கு. எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, பைபிள் கலாச்சாரம். இஸ்ரவேல் மக்கள் சிலவற்றுக்கு எந்த பதவியும் இல்லை, ஆண்டவர் மௌனமா இருப்பார், பதில் கிடைக்கும். ஒரு பெண்ணை இல்ல ஒரு ஆணை நாம் பிடித்துக்கொண்டு இங்கே நடப்பது தமிழர் கலாச்சாரத்துக்கு சரியல்ல. அது ஈரோப்பா கலாச்சாரம். ஒவ்வொருவரும் ஜோடி ஜோடியாய் போகிறார்களே, நான் சும்மா போவதா? நோ. வேதம் சொல்லுகிறது ஸ்திரியை தொடாதிருப்பது நல்லது. இங்கு இந்த ஈரோப்பா நடக்குது போல நான் நடந்து போமானால் நீ வேதத்தில் சொல்லப்பட்டதை மீறுகிறாய். தாலி கட்டுதல் என்னது? தமிழ் கலாச்சாரம். சரி, மோதிரம் மாத்துறது ஈரோப்பா கலாச்சாரம். ரெண்டையும் நாங்கள் செய்கிறோம். ஒரு தலையில் ஒரு பூவை வைத்தால் என்ன நடக்கும்? அந்த தலை கொஞ்சம் மணக்காமல் பூவாசனை வீசும் இல்லையா? நல்லது. பிரசங்கும் போது சப்பாத்து போடலாமா? பரிசுத்த பூமி. மின்ன நீதிமா அங்க முச்சடி எரியுது, ஆண்டு தொலைந்து பரிசுத்த பின்னி பாதலை கழட்டி போட்டா அவன் கழட்டுறான், அது சரி. ஆனால் இன்னொருத்தில ஆண்டவர் சொல்லும்போது நீ பஸ்காவை பிடிக்கும் போது என்னது? ஒரு தடியை பிடிச்சிக்கொண்டு ஒரு காலில் பாதரட்சியை போட்டு ஒரு கால வெறுங்கால். அப்ப இது என்னது? இது வேதத்தில் சொல்லப்பட்டு வசதிக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் செய்யப்படுவது நல்லது, ஆனால் மதம் சம்பந்தப்பட்டால் செய்வது நல்லதல்ல. உலகம் சொல்லுது இது என்னுடையது என்றால் அது கூடாது. உலகத்துக்கு ஒத்தவேசம் தெரியாமல் மாறுபாடுகள் சந்ததியை விட்டு தனியே வாசம் பண்ணுகிறவளாய் உலகத்தாரோடு அன்பாயிருங்கள், ஐக்கியமாயிருங்கள். ஆனால் விசுவாசிகளோடு மாத்திரம்தான் ஐக்கியமாயிருக்க வேண்டும். அவளோட பழகங்கள், கதைங்கள், செய்கள் ஆண்டவரை சத்தியத்தை சொல்லுங்கள். அவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைத்தால் அது தேவனை மீறுகிற காரியமாய் இருக்கிறது. பிரியாம் மோவாவியின் பெண்களோடு இஸ்ரவேலரும் கலந்தார்கள். தேவன் அம்மோனியரையும் மோவாரியையும் கர்த்தருடைய சபைக்கு 10 தலைமுறைக்கு உட்படலாக 23:1-3 சொல்லியிருக்கிறார். லோத்துன் பிள்ளையின் மூலமாய் பிறந்த ஜாதிகள் சபையிலே எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உலக காரியங்களை சபைக்குள்ளே கொண்டு வர ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதை போடுவதால் அல்ல இதை போடுவதால் பிரச்சனை இல்ல, ஜாக்கிரதை. நான் போடுகிறதால், நான் நடக்கிற நடையினாலே, நான் உடைக்கிற உடையினாலே, நான் பேசுகிற பேச்சினாலே தேவநாமம் மயப்படுதா அல்லது தேவநாமம் தூசிக்கப்படுதா? இல்லாட்டி மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதா? அல்லது மற்றவர்களுக்கு இடராக இருக்கிறோமா? ஆண்ட சொல்ற இடரா இருக்கிறவன் எந்திரக்கல்ல கட்டி நட்டு சமத்துறது ஆண்டு பொட்டி கூட மேல வரக்கூடாது, எலும்பு கூட வரக்கூடாது. ஆண்டர் போதிக்கும் போது தான் சொன்னேன். நாம் என்ன செய்கிறோம்? ஆகவே இவனுடைய போதகத்தை குறித்து, பீலியாமின் போதகத்தை குறித்து நாம் கவனமா இருக்க வேண்டும். அடுத்தது அவருடைய வஞ்சகத்தை குறித்து பார்த்தா, கடந்து போற மக்களை தங்க வைப்பது தட. நாமும் உலகத்தின் வழியாக போக வேண்டும். இந்த பூமியிலே அப்போ சொல்ல பவுல் சொல்லுகிறார், ஒன்று குறைஞ்சர் 15:19, நான் பரதேசி. இங்க படித்தவன், கமலியம் பாதத்தில் கற்றவன், கப்பல் சொந்தக்காரன், அவன் சொல்லுகிறான், நான் இந்த பூமியில பரதேசி. படித்த படிப்புகள், தன்னுடைய எல்லா காரியத்திலும் அவன் பரதேசி. இந்த பூமியிலே நாம் அப்படியா தான் வாழ வேண்டும்? ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. அதே நேரத்திலே கலாத்தியர் 1:4 பார்த்த, பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய், இந்த பிரபஞ்சத்து உலகத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படி தான் தேவன் எங்களை தேடி வந்திருக்கிறார், எங்களை ரட்சித்திருக்கிறார், எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவன் நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவன காரியத்தை மீறுகிறோம். வஞ்சகம். தாவீது சொல்லுகிறான், 1:29:15 சொல்லுகிறான், நான் பரதேசி. தாவீது சொல்றான், ஆலயத்துக்கு இவ்வளவு கொடுத்தான் அரச, இவ்வளவு ஆளு காரியங்களை பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்தான், இன்னும் அளவில்லாமல் கொடுத்தான். என்ன செய்யறான்? நான் பரதேசி. ஆகவே நான் இந்த பூமியிலே வாழும்போது என்ன செய்யறோம்? பட்டும் படாமல் தாமரை இலை தண்ணி போல் நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. பீலியாமின் வஞ்சகத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாக்கவன். ஆகவே பீலியாமின் போதனை, பீலியாமின் வஞ்சகம், பீலியாமின் வழியை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். இனிமா குலசியர் 3:3 எடுத்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டது 1:2-3 வசதியே, மேலானவர்களை தேடுங்கள், மேலானவர்களை நாடுங்கள். நாங்க மேலானவர்கள் கீழானவரை தான் நாடுகிறோம், கீழானவரை தான் நாடுகிறோம். இந்த பூமிக்குரிய காரியங்களை நாங்கள் நாடுகிறோம். எப்படி சொல்றது? நான் தேவனுடைய பிள்ளை பர, அவன் சொல்றான் பரதேசி என்று. தாவீது அப்போ சொல்ற பவுல் சொல்றான், நான் பரதேசி என்று. நாம் எப்படி இருக்கிறோம்? அங்கு நடந்த காரியம் என்ன? தேவனின் கோபத்தால் பினகாஸ் என்பவன் எழும்பி வீட்டியை குத்து வாதியை நிறுத்தினான். அந்த வாதியில் எத்தனை பேர் செத்தார் தெரியுமா? 24,000 பேர். அவளை சபிக்கலாண்டு சொன்ன காரியத்தினால, பீலியாமின் போதகத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வழியினாலும் அதை செத்தவர்கள் 24,000 பேர். நான் சொல்லல, இவ்வளவு போட்ட புத்தகத்தை எடுத்து பார்த்தால் வாசி பார்த்தா தெரியும். ஆகவே நாம் கிறிஸ்தவர்கள், கானானை நோக்கி போகிறவர், பரலோக வாசி, சபைகளிலே பரலோகம், இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை ஆயத்தப்படி நியாய தீர்ப்பு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவருடைய 2 வருகையை குறித்து பிரசங்கிக்கப்பட வேண்டும், அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆகவே இன்றைக்கு என்ன அணுகுகிறார்கள்? இன்றைக்கு பெரிய பெரிய கூட்டங்களே எல்லா காரியத்திலும் என்ன நடக்கிறது? துடைக்கிறார், உங்கள் தண்ணீரை துடைக்கிறார், உங்களை ஆற்றுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களோட கடன்களை இல்லாம செய்வார். நல்லது, தேவதா. அது வெளும் சரீரத்துக்குரிய காரியம், சிந்திக்க வேண்டும். கண்ணீர் துடைப்பது, கவலை ஏற்றுறது, ஆற்றுகிறது, சுகம் கிடைக்கிறது, இதெல்லாம் தேவைதான். ஆனா இதெல்லாம் சரீரத்துக்குரிய காரியங்கள். ஆத்மா ஒருவர் வருகிறார், காலில்லாம் வருகிறான் வைத்துக் கொள்ளுங்க. சுகமாயிட்டு வந்தார், ஜெபிச்சா கூட்டத்தில் கால் சுகமாயிட்டு போயிட்டார். முந்தி வண்டியில் ஒற்றை காலில் செய்த பாவத்தை இப்ப ரெண்டு காலில் செய்யற, அப்புறம் வர முடியுமா? ஆத்மால சுகம் இல்லை, சரீரத்தில் மட்டும்தான். இது ஆற்றுகிறார், தேற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார், சுகம் தருகிறார். நல்லது, தேவை, நிச்சயமா எல்லாருக்கும் தேவை. என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கா, என் மகளோட வாழ்க்கையில செய்திருக்கா, என் குடும்பத்தில செய்திருக்கிறா, தேவை, நல்லது. ஆனா ஆத்மாவிலே சுகம் தேவை. அப்ப சொன்ன பவுல் இந்த பேலிக்ஸ் இடம் போய் என்னத்தை பேசுகிறான் பாருங்க. பேலிக்ஸ் அப்போஸ்தலர் 24 அதிகாரத்திலே விசாரணை நடக்கிற இடத்திலே, அங்க 24 அதிகாரத்திலே அவர் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். 24-25 அவசனம், 24:25 அவசனம். அங்கே பேலிக்ஸ் இடத்துல போய் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்லுகிறான் பாருங்க.
அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில்,
என்னத்து பேசுறா? நீதி, இச்சையடக்கம், நியாய தீர்ப்பு. அப்ப 24:24 வாசிங்க.
அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பதையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பேன் என்றான். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான்.
24 இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்தான். ஆண்டவரை பற்றி சொல்லிக்கு பயம் பெறுதா உங்களுக்கு? துண்டு பிரசத்தை கொடுத்து பாருங்க, கசைக்கு அப்படியே போட்டுப்போம். டோட்மெண்ட்ல இருக்கிறபடியா அதிக ஜனங்கள் போற இடத்துல அந்த ஒரு அந்த மனுஷி மறிச்சிட்டான். இயேசு திரும்ப வருகிறான்னு போட்டை பிடிச்சுன்னு வேற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளதுக்கெல்லாம் பேரு. அந்த மனுஷி ஒரு துண்டை கொடுத்தா நான் பார்த்திருக்கேன், அப்படியே கசைக்கு குப்பையில போட்டுறாங்க. ரோட்டில் நடந்து போற வழியில எல்லாம் கிடக்கு மஞ்சள் பேப்பர். ஏன் சொல்லுங்க? பயம் வர இல்லை, அவனுக்கு பயம் இல்லை. வந்தோம், வாழ்ந்தோம், பிறந்தோம், கண்டது காலம், கொண்டதே காட்சி. இது சபைக்குள்ள வரக்கூடாது, சபை மக்கள் மத்தியில் இது வரக்கூடாது. என்றால் நீதியையும் இச்சடக்கத்தையும் நியாய தீர்ப்பையும் குறித்து அவன் பேசுகிற போது அவன் பயம் அடைந்தான். இது போதும், இனி போ, நான் இன்னொரு நாள் கூப்பிடுறேன் சொல்லி அனுப்பிவிடுறான். பயம் வந்துட்டு அவனுக்கு. நீதியை குறித்து, தேவ நீதியை குறித்து பேசியிருக்கிறான், இச்சடக்கத்தை குறித்து பேசியிருக்கிறான், நியாய தீர்ப்பை குறித்து பேசியிருக்கிறான். ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியமான காலமாய், கடைசி காலமாய் இருக்கிறது. ஆகவே நாம் அழைப்பை, தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய சித்தத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. மறந்தா என்ன நடக்கும்? நியாயத்துக்குள் கைவிட்டாம நேரத்திலே ஜிம்சோனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். என்ன செய்தா? ஒரு தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டான். தாடை எலும்பு 300 நரிகள், ஒரு நரியை பிடிக்கிறதே காசு கடிச்சு போடும். 300 நரிகளை வாழை ஒன்றோடு பிடிச்சி அது நடுவில் பந்தத்தை வச்சு பிடிச்சி கட்டி விடுறான். எதுக்காக செய்யறான் சொல்லுங்க? ஆண்டவன் பிள்ளத்தை எதுக்கு பயன்படுத்துறான்? தன்னை மாமா செய்ததுக்காகவும் ஒரு பெண்ணுக்காக செய்யறான். தேவனுக்காக செய்யல. அழைப்ப விட்டு விட்டான். அவன் பிறந்ததே தேவனுடைய காரியத்தில். தேவ அழைப்பை அவன் பெற்றிருந்தான், ஆனா என்ன செய்யல, நிறைவேற்றவில்லை. அவனுடைய முடிவு கண்பிடிக்கப்பட்ட இச்சை போச்சு. வண்ணாந்தி பூஜ்யம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? நான் முடிக்க போறேன். வண்ணாந்தி பூஜ்யம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? மிக வடிவானது இல்லையா, அழகானது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இலங்கையில பார்த்தா எத்தனையோ ஒரு ஒரு சீசன் பார்க்க அப்படி கூட்டமா பறந்து போகும். நான் பார்த்துருக்கேன். மஞ்சள் லைட் மஞ்சள் கலர்ல வண்ணாந்தி பூஜ்யம் பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கலாம் இல்லையா. அது இந்த வண்ணாந்தி பூஜ்யம் என்ன செய்யும் என்று சொன்னால் என்ன செய்யும்? ஒரு முக்கியமான உதாரணத்துக்காக சொல்றேன். கடைசியில் சொல்லிக்க யோசிப்பேன். அந்த எண்ணா புஸ்தகத்திலையும் அந்த காரியத்தில் ஆகிலும் என்று வருது. பட் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகிலும் பெருகம் சபையில் இந்த காரியம் இருக்கு. சரி, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் வண்ணாந்தி பூச்சியை பார்த்தா, வண்ணாந்தி பூச்சியை பார்த்தா வடிவா பறக்கும். சும்மா அழகான சிட்டைகள், அழகான நிறங்கள், ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு பறக்கும். போய் பூ பூவா இருந்து தேனை குடிக்கும் இல்லையா, குடிக்கதா இல்லையா? ஒவ்வொரு பூவில போய் இருந்து தேனை குடிச்சு குடிச்சு குடிச்சிட்டு போகும். இதனால அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பிறக்கையே மூண்டாங்களும் தான், சாயக்கே மூண்டாங்களும் தான், ஒன்றுமில்லை. பார்த்தா ஆஹா, அப்படி பறந்து பறந்து போய் எல்லா பூலையும் தேனை குடிச்சு குடிச்சு குடிச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடும். தேனீக்கில பாத்துட்டீங்களா? தேனீக்கு தேனி கிட்ட போயிடலாம், குத்தும் இல்லையா. ஆனா அது என்ன செய்யும்? தேனீக்கள் என்ன செய்யும்? போய் பூவுல தேன் எடுத்துட்டு வந்து இந்த கூட்டிலே சேர்த்து சேர்த்து தேன் கூடாய் இதன்று. அதுல இருந்து ஒழுகிற தேனை நாங்கள் எல்லாரும் குடிக்கக்கூடியதா இருக்கு இல்லையா. அதோ பெரிய புகை சிறுவன்ல பார்த்தா பெரிய புகை எல்லாம் இதன்றி நெருப்பு கொளுத்தி பந்தம் கொட்டி அந்த தேனீக்கள் எல்லாம் களைச்சி விட்டு அந்த தேனை எடுப்பார்கள். அப்ப தேனீக்கு என்ன செய்யுது? தேனீக்கும் என்ன செய்யுது? பூல போய் தேன் எடுக்குது. அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. ஆனா வண்ணாந்தி பூச்சி பறந்து 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 தேனை குடிக்குது. ஆனா அதுல ஒன்றுமே தானே குடிச்சு தானே செத்து போகுது. நீங்க எப்படி கிறிஸ்தவளா இருக்க விரும்புறீங்க? வண்ணாந்தி பூச்சியா இருக்க போறீங்களா, தேனீக்கெல்லாம் இருக்க போறீங்களா? நீங்கெல்லாம் டிசைட் பண்ணுவோம். ஆகவே பெர்கமு சபையிலே காணப்பட்ட காரியங்கள், விசுவாசத்தில் உறுதியா இருந்தார்கள், உண்மை உள்ளவர்களா இருந்தார்கள். ஆனால் பீலியாமின் போதகம், வஞ்சகம், அவருடைய வழி, யூதாவளை பார்த்தா, பேதுருளை பார்த்தா, வஞ்சகம் வழி என்று சொல்லப்பட்ட அப்படியான காரியங்கள்னால் இந்த அவருடைய என்ன நடந்தது? 24,000 பேர் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே கோபமூட்டுறது காரியம் நடந்தது. அவர்களை ஆசீர்வதி ஜனம், ஒரு விகப்பமான ஜனம், ஒரு வித்தியாசமான ஜனம், தனிப்பட்டு வாழுகிற ஜனங்கள் என்று உங்களையும் என்னையும் பார்த்து மற்ற உலகத்தார் சொல்ல வேண்டும். இந்த ஜனம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நாம் தேனீக்களா இருக்க போறோமா அல்லது வண்ணாத்தி பூச்சியா இருக்க போறோமா, அது உங்களை பொறுத்தது. நீங்களாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். சோமத்திலே இந்த பெர்கமு சபையில இருந்து நாம் கற்றுக்கொள்ள காரியங்கள். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்படுது. ஆகவே ஆகவே பெர்கமு சபையிலே காணப்பட்ட காரியங்கள், விசுவாசத்தில் உறுதியா இருந்தார்கள், உண்மை உள்ளவர்களா இருந்தார்கள். ஆனால் பீலியாமின் போதகம், வஞ்சகம், அவருடைய வழி, யூதாவளை பார்த்தா, பேதுருளை பார்த்தா, வஞ்சகம் வழி என்று சொல்லப்பட்ட அப்படியான காரியங்கள்னால் இந்த அவருடைய என்ன நடந்தது? 24,000 பேர் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே கோபமூட்டுறது காரியம் நடந்தது. அவர்களை ஆசீர்வதி ஜனம், ஒரு விகப்பமான ஜனம், ஒரு வித்தியாசமான ஜனம், தனிப்பட்டு வாழுகிற ஜனங்கள் என்று உங்களையும் என்னையும் பார்த்து மற்ற உலகத்தார் சொல்ல வேண்டும். இந்த ஜனம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நாம் தேனீக்கெல்லாம் இருக்க போறோமா அல்லது வண்ணாத்தி பூச்சியா இருக்க போறோமா, அது உங்களை பொறுத்தது. நீங்களாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஜெப சோமத்திலே இந்த பேர் சபையிலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள காரியங்கள், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்படுது. ஆகவே நாம் வாசித்த வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் மூன்றாம் மாசத்திலே, இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்படி என்றால் நாம் தேனீக்களாகத்தான் மாற வேண்டும். பெர்கமு சபையிலே அந்திப்பா கொல்லப்பட்டவன், தேவனுக்கு உண்மை உள்ளவனா இருந்தவன், அவன் கொல்லப்பட்டப்பட்டதும் அவ்விசுவாசத்திலே உறுதியாய் தடுத்திருந்தாள். ஆனாலும் ஆகிலும் அந்த சபையிலே ஒரு குறைவு காணப்பட்டது. அது என்ன? விக்கிரங்களுக்கு படத்தை புசிக்கிறதுக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத காரியங்கள் வேசித்தனம் செய்வதற்கும் பிலேயாம் பாலாக்கு சொன்ன போதகம் உன்னிடத்தில் உண்டு. அது மாத்திரமில்ல சொல்லுகிறார், நிக்கிலோ மசத்தை கை கொள்ளுகிறவளும் உன்னிடத்திலே உண்டு, நான் அதை வெறுக்கிறேன். நீ மறந்திரும்பு. கலாச்சாரம் என்று ஏதாவது நாம் பேசுறதில்லை, அல்ல தேவனுடைய காரியத்தை கதைக்கிறதில்லை, அல்ல இந்த நடையிலே தேவநாமம் மயம்படுதா, தேவநாமம் தூசிக்கப்படுதா, இல்லாத மற்றவனுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குறதா? அல்லாட்டி வண்ணாத்தி பூஜைப்பட ஹாய் 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 ஆண்டு பறந்து பல பல வர்ணங்கள் அப்படியே பறந்து கொண்டு தெரிய வேண்டியதான். தேனீக்களாய் நாங்கள் மாற வேண்டும். நான் கிறிஸ்தவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அழைக்கப்பட்ட ஜனம். சிம்சோன் அழைப்பை மறந்தான், தன் தம் மாமனுக்காகவும் பெண்ணுக்காகவும் எல்லா காரியங்களையும் செய்தான். கடைசியிலே கண் பிடுங்கப்பட்டவனான், தரிசனம் இழந்தவனாய், தேவனுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் திட்டத்தையும் செய்யாதவனாய், கடைசியிலே பெலிஸ்தியரோடு சேர்ந்து பெலிஸ்திய மக்கள் இருந்து அவர்களை அழிக்க பிறந்தவன், அவருடைய சேர்ந்து அவனும் அடிஞ்சு போனான். நான் அப்படி இருக்கிறேன். ஆண்டவர் பெர்முகு சமையை குறித்து எச்சரிக்கிறார். இன்றைக்கு இந்த சபையில இந்த காரியம் இருக்குமானால் தேவன் வெறுக்கிறார். நீ மனம் திரும்பு. மனம் திரும்பினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சக்கல பாவங்களையும் கழுவி எங்களை சுத்திகரிக்கும், மன்னிக்கும். மனம் திரும்பு. அஞ்சு சபைக்கும் ஆண்டவர் சொல்ல மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு புதிய நாமத்தை கொடுத்து புதிய மன்னாவை கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுகிறான், ஜெயம் கொள்றவனுக்கு, சபைகளுக்கு என்று சொல்லப்படும். முதல் சபை என்று சொல்ல பெருமகு சபை என்று தொடங்குகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சபை என்று பன்மையிலே தொடங்குகிறது. இந்த சபையும் சேர்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறான், காதுள்ளவன் கேட்க கடவன். விமரம் திரும்பு. பீலியாமின் போதகம், பீலியாமின் வஞ்சகம், பீலியாமின் வழி நம்மிடத்தில் இருந்தால் நாம் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டும், விட்டு விலகி ஓட வேண்டும். புதிய பாடலில் அநேக இடங்களில் சொல்லும், இதை விட்டு விலகு, இதை விட்டு ஓடு. அப்படியே நாம் கிறிஸ்தவளாக வாழ வேண்டும். தெய்வ நாம மகிப்பிட வாழ வேண்டும். சிமனா சபையிலே குறித்து பார்த்தா கிறிஸ்தவராய் இருந்ததுக்காய் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு எங்களுக்கு என்ன? ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு வேதனை இல்லை, ஒரு துன்பம் இல்லை. ஆனா சின்ன கஷ்டம் துன்பம் தோயர் வந்தேன்னா விசுவாசம் போயிருக்கு. ஆண்டவர் ஏனிதை குறித்து சொல்லி வைத்திருக்கிறார். நாம் சிந்திக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரிடத்திலே கிட்டிக்க வேண்டும். அப்போது நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றுவார். கிருபையும் இருக்கிற கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சமத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா உமது வார்த்தை ஆண்டவரே, வேறு சபையிலே உள்ள காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம், நிறைவையும் குறைவையும் குறித்து பார்த்தோம். நிறைவு ஆண்டவரே அந்திப்பா கொண்டபோது உண்மை உள்ளவனாய் இருந்து விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார்கள். பிசாசின் சிங்காசனமாய் இருக்கிற அந்த இடத்திலே உமக்கு உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார் கர்த்தாவே. ஆயிலும் பெருகும சபையிலே காணப்பட்ட காரியங்கள், விக்கிரங்கள் படத்தை உண்பதும் வேசித்தனம் பண்ணுவதும் பாலாக் பீலியாமை போதித்த போதகம் உண்டு கர்த்தாவே, வஞ்சகம் உண்டு ஆண்டவரே, வழி உண்டு ஆண்டவரே, நிக்கிலோ மஸ்தை நீர் வருகிறீர் ஆண்டவரே. இந்த காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே வந்து விடாதபடி, நான் உலகத்துக்கு ஒளியாய், உலகத்துக்கு உப்பாய், உலகத்துக்கு வெளிச்சமாய் நாங்கள் மாற்றப்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் மனம் திரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வண்ணாத்தி பூச்சியே இல்ல தேனீக்களா நாங்கள் மாற்றப்படும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவே, ஆமென்.